வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கண் மருத்துவர் டாக்டர் பி கணேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சௌம்யா. வணக்கம் நேயர்களே, வருக வணக்கம் நிகழ்ச்சிக்கு நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்துள்ளார் பேராசிரியர் டாக்டர் பி கணேஷ் அவர்கள். இவர் ஒரு பிரபல கண் மருத்துவர், 30 வருஷமா இந்த துறையில இருக்கார். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்,
வெல்கம் டு தி ஷோ. குவளை மலர் போன்ற கண்கள், அம்பு போன்ற விழிகள், தாமரை மலர் போன்ற கண்கள், மீன் போன்ற கண்கள், மான் போன்ற கண்கள், இப்படி கண்களுக்கு தான் எத்தனை ஓமைகள். பொதுவா கண்களுக்கு வரும் பிரச்சனைகள் என்னென்ன?
நம்ம வந்து வயசு வாரியா நான் பார்த்தேன்னாக்க, ஒரு 20 வயசு வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் சில இருக்கும். அதாவது கண் கஞ்சனட்டல் கேட்ராக்டா இருக்கலாம், கிளாக்கோமாவா இருக்கலாம், இல்ல கண் வந்து இந்த ஹெரிடிட்டரி டிசீசஸ் வரலாம், கண்ணில் பொறை இருக்கலாம், பிளஸ் ஹை மயோப்பியான்னு சொல்லுவோம், கண்ணாடி பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த 20 வயசு வரைக்கும் இருக்கலாம். 20-40 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கண்ணாடி பிரச்சனை தான் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் கூட நிறைய அந்த ஏஜில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ அஃப்கோர்ஸ் ஐடியில் இருக்காங்க எல்லாருமே, ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் வரும். 40-60 பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சிஸ்டமிக் டிசீசஸ் ரிலேட்டட், அதாவது டயபெட்டிக் ஐ டிசீஸ், ஹைப்பர் டென்சிவ் ஐ டிசீஸ், இல்லாட்டினா வந்து கேட்ராக்டு, இல்லாட்டினா கிளாக்கோமா, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. முதியோர்கள் 60 வயசுக்கு மேற்பட்டு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீஜெனரேஷன் இருக்கலாம், ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேஷன் இருக்கலாம், இல்லாட்டினா அந்த கண் நீர் அழுத்தம் இருக்கலாம், இல்லாட்டினா வந்து டயபெட்டிஸ்னால பாதிப்பு நிறைய வரலாம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டு.
ஐ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், நம்ம கண்ணில் ப்ரெஷர்னு சொல்லும் போதே நமக்கு ஹை ப்ரெஷர் பிளட் ப்ரெஷரோ அதனால இதுவா அப்படின்னு எல்லாருக்குமே அந்த குழப்பம் இருக்கு. கொஞ்சம் அது விளக்கமா சொல்லுங்க, கண்ணுக்கு ப்ரெஷர் உண்டா?
நல்ல கேள்விமா. நீங்க சொல்ற மாதிரி எங்கிட்டயே வந்து நிறைய மக்கள் வந்து கண்ணு ப்ரெஷர் வந்து பிபி ப்ரெஷரோட சேர்ந்ததா, இல்லாட்டினா இது தனியா அது வேறையா அப்படின்னு கேட்பாங்க. காமனா வந்து பாத்தீங்கன்னா கண் நீர் அழுத்தங்கிறது டேர்ம் வந்து கிளாக்கோமான்னு கொடுக்குறோம். அது வந்து நம்ம உடம்பு பிபி பிளட் ப்ரெஷர்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுவும் இதுவும் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இந்த கிளாக்கோமான்ற வியாதி வந்து ஆர் கண் நீர் அழுத்தம் பிறவிலேயே இருக்கலாம், இல்லாட்டினா நடுத்தர வயதினருக்கு வரலாம், இல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து திடீர்னு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் சில பேருக்கு, கண் அமைப்பை பொறுத்திருக்கு. அதுக்கு வந்து அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமான்னு சொல்றோம். இது எல்லாம் வந்து பிபி இருந்ததுன்னு சொன்னாக்க கண் நீர் அழுத்தம் வரத்துக்கு சான்சஸ் ஜாஸ்தி, ஆக்குலர் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் அந்த கண்டிஷன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கட்டாயம் வந்து இந்த கண் நீர் அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும்மா.
இப்போ எந்த வயசுல வரலாம் உங்களுக்கு?
எல்லா வயசுலயுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காமனா பாத்தீங்கன்னா நாங்க வந்து 40 வயசுக்கு பிறகு ஒரு ஒரு பேஷண்ட் எங்க கிட்ட வரச்சு நாங்க வந்து வெறும் கண்ணில் பாதிப்பு என்னங்கிறது மட்டும் கேட்காம கண்ணில் மற்ற பிரச்சனைகள், கண்ணுடைய ஐ ப்ரெஷர், இல்லாட்டினா ரெட்டினா, இல்லாட்டினா கார்னியால டேமேஜா, லிட்டு, இல்லாட்டினா ட்ரை ஐ, என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது கண் ஃபுல் பரிசோதனை நாங்க செஞ்சிருவோம்.
சரிங்க டாக்டர். அந்த காலத்துல வந்து விறகடுப்புல சமைச்சாங்க, கறியில கண்ணெல்லாம் புகை எரிச்சலா இருக்கும். அப்ப கூட 1000-2 பேருக்கு தான் கேட்ராக்ட் வரும். இப்ப வெரி காமன், 40 வயசுல எல்லாருக்கும் கேட்ராக்ட் ஆபரேஷன் நடக்கிறது. இது ஏன்?
இந்த கேள்வி வந்து ஏன் இந்த காலத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, என்ஷான் உடம்புக்கு கண் தான் பிரதானம் சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி கண்ணு வந்து எவ்வளவு முக்கியம்ன்றது ஒரு ஒரு நபருக்கும் நல்லாவே தெரியுது. இப்போ ஐம்புலன்கள் கண்ணு தான் ரொம்ப சென்சிட்டிவ். அந்த காலத்தில் வந்து தேவைகளோ பிரச்சனைகளோ வந்து டாக்டர் அணுகிறதோ மிக குறைவாக இருந்தது. ஸோ அதனால வந்து அவங்க பொருட்படுத்தலை. அதே மாதிரி டெக்னிக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் கேட்ராக்ட் புறை வந்து முத்தை விட்டுட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பேஷண்ட்டெல்லாம் மூலமாக வருவாங்க, 80-70 வயசு, சில பேர் புறை முத்தியை வெடிச்சே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. பட் இந்த நவீன யுகத்தில், அதாவது ஒருத்தரோட லிவிங் கண்டிஷன் ஆர் அவளோட நீட்ஸ், டெய்லி நீட்ஸ்ன்னு சொல்லுவோம், டிரைவராக இருக்கலாம், பைலட்டாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கண் பார்வை வந்து மிகவும் முக்கியம். ஸோ அதே மாதிரி சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கேட்ராக்ட் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ்லேயே ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு எழுதுறது படிக்கிறதோ அப்படி இல்லை பார்வையோ வந்து தட்டுப்படலாம். அந்த நேரத்தில் வந்து வி மூவ் இன் அண்ட் ஃபினிஷ் தி சர்ஜரி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கோ டெக்னாலஜிஸோ இந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா லேசர் டெக்னாலஜி வந்தாச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து முன்ன மாதிரி 1.5 மாதம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இப்போ சாதாரணமாக 1 வாரம் 10 நாள்லேயே அவங்க குணமாயிட்டுறாங்க. அண்ட் தையல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து மைக்ரோ இன்சிஷன் அண்ட் பிளேட்லெஸ் சர்ஜரி ஆர் விதவுட் நீடில் சர்ஜரிங்கிறது நாங்கள் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க, வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நாள்
பண்ணிடுறாங்க.
அது ஒரு விதத்துல நல்லது. ஏன் கேட்டீங்கன்னா ஒரு கண்ணில் புறம் இருக்கும்பொழுது மறு கண்ணில் டிஃபரன்ஸ் ஆஃப் விஷன் வந்து மைண்ட் உடனே அடாப்ட் ஆகாது. ரெண்டாவது வந்து ஒரு கண்ணில் பண்ணிட்டு என்கிட்ட சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட வருவாங்க. பார்த்தீங்கன்னா சில பேர் அதில் வந்து என்ன ஆகும்னா மோனோக்குலர் விஷனில் வந்து படியை தடுக்கி கீழே விழுந்திருக்கலாம், இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். அதனால இப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் யூஸ்வலாக வந்து பொறை வந்து மோரல்லெஸ் ரெண்டு கண்ணும் வந்து இமீடியட்டாக பண்ணிடுறது தான் நல்லது.
வருக வணக்கம் நிகழ்ச்சியில பிரபல கண் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் பி கணேஷ் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு இல்ல ஹை பிபி இருக்குன்னா அவங்களுக்கு இந்த கேட்ராக்ட் வெகு சீக்கிரமா பாதிக்குமா?
டயபெட்டிஸ்லேயே வந்துமா இது ஒரு கொடிய நோயின்னு தான் சொல்லணும். அது கண்ணு மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு, ஹார்ட்டு, சிறுநீரகம், நரம்பு 4 உறுப்புகளையுமே அது பாதிப்பு ஏற்படுத்துது. கண்ணை பொறுத்த வரைக்கும் ஜுவனைல் டயபெட்டிக்காக இருக்கலாம், அடல்ட் டயபெட்டிக்காக இருக்கலாம். ஜுவனைல் டயபெட்டிஸுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ கூட ஒரு பொண்ணை வந்து செக் பண்ணிட்டு போனாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு முக்கால்வாசி இந்த ரெட்டினா பாதிப்பு இருக்கா இல்லையான்றது மட்டும் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே வருவோம். இந்த பாதிப்பு கேட்டிங்கன்னா இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்பு நாங்கள் பார்த்ததில் குறைவாக இருக்குது. 30 வயசு 40 வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கு பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு வெகு சீக்கிரம் வந்துடுறது. ஒரு பர்சனுக்கு வந்து 40 வயசுலேயே வரலாம், இல்லை 30 வயசில் வரலாம், இல்லை 50 வயசுலேயும் வரலாம். கேட்ராக்ட் வந்து இப்போ போன வாரம் கூட ஒரு 48 வயசு பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சுகர் ஜாஸ்தி ஆகிட்டு 2 நாளில் பார்வை குறைஞ்சிடுச்சு. எக்ஸாமின் பண்ணும்போது கேட்ராக்ட் நல்லா ரைப்பாக இருந்தது. ஸோ பின்பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பி ஸ்கேன் எடுத்துட்டு பின்பகுதி நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்தினால உடனே ஆப்ரேஷன் பண்ணோம். விஷன் நல்லபடியாக வந்தது. சுகர்ன்ற பிரச்சனையில் வந்து உங்களுக்கு புறம் மட்டும் இல்லை, கண்ணில் இந்த எமையிலிருந்து பிற்பகுதி வரைக்கும் டேமேஜ் எங்கே வேணால் ஆகலாம். ஸோ அதனால ஒரு ஒரு ஆர்கனும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே வர வேண்டியது. ரெகுலர் செக்அப் தான் இதில் ரொம்ப முக்கியமா. ஏன்னா சீக்கிரமே நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம்.
நல்ல விளக்கமா இதை சொல்லியிருக்கீங்க டாக்டர். கேட்ராக்ட், குளோக்கோமா எல்லாம் பேசணும். சாதாரண மெட்ராசை கன்ஜெக்டிவிட்டிஸ்ன்னு சொல்றது, அது வந்து ஒரு உறுத்தல் மாதிரி வருது, அப்புறம் வலி வருது. இப்ப கொஞ்சம் டாக்டர் கிட்ட எல்லாரும் உடனே போறாங்க, இல்லைன்னா கடையில இருந்து ஹைட்ராப்ஸ் வாங்கி அவங்களே போட்டுப்பாங்க. முன்னெல்லாம் ஒரு சீசனுக்கு வரும், மழை காலம் வந்தா வருவாங்க. இப்ப சீசனே இல்லாம எல்லா டைமும் வருது. அதற்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை மக்கள் எடுத்துக்கணும்?
நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைம்மா. இந்த கிருமியோட தாக்கம் பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஒரு ஸ்பைக் இருக்கும். ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த டிசம்பரில் மழை வரும், நமக்கு வந்த அந்த பிறகு உடனே நாங்கள் எதிர்பார்ப்போம் இந்த ஸ்பைக் இன் தி டிசீஸ். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்டு ஒன்று மக்களோட இம்யூனிட்டியும் குறைவாக இருக்குங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஸோ அவங்க பாதிப்பு நிறைய பேருக்கு கன்ஜங்டிவைட்டிஸ் நிறைய வருது. இப்போது மெயினாக நம்ம வந்து உடம்பை வந்து இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சத்தான உணவுகள் எடுத்துக்கணுங்கிறது தெரியணும் ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரொடெக்ஷன். பைக்கில் போகிறோம் இல்லாட்டினா வெளியில் போகும்போது காகிள்ஸ் ஏதாவது அந்த மாதிரி போட்டுக்கிட்டு போகிறது நல்லது. ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணிக்கணும், மருத்துவரை உடனே பார்த்துறது நல்லது. கண் நோய்ங்கிறது நம்ம மெட்ராசைன்னு ஜென்ரலாக சொல்லிடுறோம், அது அடினோ வைரஸ் தான் இருந்தது. பட் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எங்களுக்கு வந்து மற்ற வைரஸ் தாக்கத்தையும் நாங்கள் இப்போது பார்க்குறோம். காது, தொண்டை இதெல்லாம் கூட பாதிப்பு இருக்கும். அதே சமயத்தில் உடனே நாங்கள் அதை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றோம்.
டாக்டர், நீங்கள் ஹை ட்ரைனஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட அசைன்மெண்ட் வந்து இப்போ மொபைலையோ லேப்டாப்லையோ பார்க்குற மாதிரி இருக்குது. தே ஆர் கம்பல் டு யூஸ் கேட்ஜெட்ஸ் அப்படிதான் சொல்லணும். இந்த ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணு ட்ரையாக தான் ஆகும், வேறு வழி இல்லை. குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கலாம்?
யூஷுவல் கம்ப்ளைண்ட் என்ன வரும்னா பையன் வந்து எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அதை எடுத்து நம்ம எப்படி வைக்கலாம், குழந்தை கையில் படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதோட ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற முயற்சியில் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ இந்த கொரோனா பீரியடில் என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ்ஸு அந்த மாதிரி. இட் இஸ் சேஃபர் டு சி ஆன் அ லேப்டாப் தென் ஆன் அ மொபைல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா மொபைலில் வந்து ப்ளூ ரேஸ் வில் அஃபெக்ட் தி ஐஸ், அது ஒன்று. ரெண்டாவது, தள்ளி இருக்கும் பொழுது உங்களுக்கு கண் பாதிப்பு குறைவு. ட்ரைனஸ் ஏன் நமக்கு வந்து இந்த மொபைல் யூசேஜ்லலாம் வருது, இல்லை ஸ்க்ரீன் டைமில் ஜாஸ்தியாக இருக்கும்போது, இல்லை லேப்டாப்பில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கண் நொடிக்கிறது வந்து ஒரு 15-18 முறை ஒரு நிமிஷத்துக்கே இருக்கணும். வேற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கொட்டாமல் அப்படியே அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், கண்ணுக்கு தேவையான அந்த நீர் ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஆகாமல் ட்ரை ஆகிடும். இப்போ ஏசி ரூம்லேயே உட்காந்துருப்பாங்க, நேராக காற்று அடிக்கும், இன்னும் சீக்கிரம் ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதனால கண் சோர்வு அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையம்மா.
ஸ்க்ரீன் டைம் நிறையா இருக்கும்போது இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஓவர் தி கவுண்டர் மெடிசன், நிறைய அந்த கண்ணில் ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய கடையில் போய் வாங்கி உபயோகிக்கலாமா?
சாதாரணமாக இந்த ரிஃப்ரெஷ் டியர்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது, அதாவது டியர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்மா, வாங்கி போடலாம், தப்பு கிடையாது. அந்த ட்ரைனஸ் வந்து எதனால வருதுன்றது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டியர் செக்ரீஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான காம்பனன்ஸ் இருக்கு டியர்ஸில். சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ஸோ மச் தட் எதனால இந்த பாதிப்பு வருது, நமக்கு எந்த மருந்து தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்றது சேஃப்.
சோ மருத்துவரை பாக்குறதா நல்லது.
நல்லது, நல்லது.
டாக்டர், முன்னெல்லாம் பெரியம்மா வந்தது அதனால கண் பார்வை போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதீத ஜுரம் வந்தது அதிகமா இருந்தது அதனால கண் பார்வை போச்சு, இப்ப அந்த மாதிரி நிலைமை இருக்கா?
அதாவது ரெண்டு டைப் ஆஃப் பிளைண்ட்னஸ் இருக்குமா, ஒன்று க்யூரபிள் பிளைண்ட்னஸ், இன்னொன்று ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ்மா. க்யூரபிள் பிளைண்ட்னஸ்ன்ற போது கேட்ராக்ட் சொல்றோம், இல்லை கார்னியல் ஒபாசிட்டி சொல்றோம், இந்த கருவிழி பாதிப்பு இல்லாட்டினா இந்த நர்வில் பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து க்யூரபிள் பிளைண்ட்னஸ்ஸு. ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ் எடுக்கும்பொழுது இப்போ சிறு குழந்தை வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லாட்டினா அந்த ட்ரக்கோமான ஒரு வியாதி இருக்குது, காற்றுல பரவுகிற வியாதி, ஈனால் பரவுகிற வியாதி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ். ஸோ இது வந்து வயோதிகர்களாக இருந்ததுன்னா கூட சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, வெதர் நம்ம இதை ட்ரீட் பண்ண முடியுமா, ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, அந்த ஆங்கிளில் தான் நாங்கள் முதல்ல யோசனை பண்ணுவோம். க்யூரபிள் பிளைண்ட்னஸ்லாம் வந்து கட்டாயம் நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும், வெதர் இட் இஸ் கார்னியால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் கார்னியா பிளைண்ட்னஸ் இருக்காங்க. அதனால நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி குறையிறது. கேட்ராக்டும் கிளாக்கமாக தான் முதல் ரெண்டு பிரச்சனைகள் எங்களுக்கு. இப்போ கண் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் கேட்ராக்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் இன் இந்தியா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இந்தியன் NPCB-ஆ இருக்கட்டும், நேஷனல் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பிளைண்ட்னஸ், அவங்க பல விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு லெவலில் நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். பிரைமரி லெவலில் கிராமத்தில் இருக்கிறோம், அவங்க வந்து பக்கத்தில் உள்ள சுகாதார நிலை போய் பார்க்கலாம், செகண்டரி லெவலில் மருத்துவரை போய் பார்க்கலாம், அங்கே வந்து ஸ்மால் செட்டப்பில் உங்களுக்கு கேட்ராக்டோ இல்லை லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ரெட்டினாக்கு அந்த மாதிரி. டெர்ஷரியில் கேருங்கிறது எங்களுக்கு வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ நேத்ராலயா அரவிந்த் மாதிரி, எந்த டிவிஷனாக இருந்தாலும் நர்வ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கார்னியா ப்ராப்ளமாக இருக்கலாம், கிளாக்கோமா, அந்த மாதிரி ஹையர் சென்டர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணனாலும் சில சமயம் சில கேஸ்கள் நாங்கள் ரெஃபர் பண்ண தேவை இருக்கும்மா.
கண்ணில் தூசி விழுந்தா நம்ம கை தன்னிச்சையாக அப்படியே கசக்க தான் போகும். ஆனால் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கண்ணை மூடின்னு பேசாமல் உட்காரு, கண்ணே அதை தன்னை கிளீன் பண்ணிக்கும், அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிம்பாங்க, அது உண்மை தானா?
இது நார்மல் டியர் செக்ரீஷன் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டியர் செக்ரீஷன் வந்து கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து கிருமியாக இருந்தாலும் சரி அழுக்கு இருந்தாலும் வந்து தானாக வந்து சுத்தம் பண்ண வேண்டிய கடமை அதுக்கு உண்டு. தூசி கீசி அந்த மாதிரி போச்சுன்னா கூட இப்போ முன்காலத்தில் சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு 2 நிமிஷம் இருந்தாலே அது கார்னருக்கு வந்துடும். எப்போ பாதிப்பு வருதுன்னா உடனே இமீடியட் ரியாக்ஷன் நமக்கு வந்து கண்ணை வச்சு தேக்க தோணும். அது வந்து எங்கன்னா அந்த துரும்போ இல்லை அழுக்கோ என்ன ஆகணும், அந்த கருவியில் வந்து ஒட்டிக்கும். அதனால நிறைய பேருக்கு பாதிப்பு இருந்திருக்கு. திடீர்னு உடனே ரியாக்ஷன் வந்து கண்ணை உடனே துடைக்கணும்னு தான் தோணுமே தவிர, அவங்க அதுக்கு பதில் கண்ணில் தண்ணி வச்சுட்டு கழுவிட்டாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் மூடிக்கிட்டே இருந்தா கூட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தூசி போன உடனே கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் அது. நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு அதுவே வந்து ஓரமா தள்ளிடும். நிறைய பேஷண்ட் எங்கிட்ட வந்து இந்த பூச்சி போச்சுன்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டு பூச்சி நல்ல கண்ணுக்குள்ளே நல்லாவே ஒட்டியே நான் எடுத்திருக்கிறேன் நிறைய நேரம். சோ அந்த மாதிரி இல்லாம பாத்துருக்கோம் நாங்க.
வருக வணக்கம் நிகழ்ச்சியில பிரபல கண் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் பி கணேஷ் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணில் அந்த மாதிரி தூசி விழுந்தா தண்ணியை விட்டு அலம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிரவுண்ட் வாட்டரே வந்து கண்டாமினேட் ஆகிதான் வருது. பிஹெச் சொல்றோம், அசிடிட்டி லெவல் சொல்றோம், அதுல ஆல்கலின் கொரோசிவ் லெட் எல்லாம் சொல்றோம். அப்படி இருக்கிறப்ப கண்ணில் பட்டா நல்லதா?
கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி நாங்க அட்வைஸ் பண்றது எப்பொழுதுமே வந்து கண்ணில் தண்ணி போட்டு கழுவிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது காய்ச்சி ஆறுன தண்ணி அதுதான் நாங்கள் வந்து கண்ணில் பயன்படுத்த சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து கிருமி இருக்காது. ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர் இருந்தால் அதில் உள்ள கிருமிகள் வந்து கண்ணை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் சுத்தமான நீர் அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணாலே போதும். இந்த வெயில் காலத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கோல்டு மினரல் வாட்டரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் கண்ணில் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்பப்போ சுத்தம் பண்ணிருக்கிறது நல்லது தான்.
பொதுவாக பச்சை தண்ணியா இல்ல சுடு தண்ணியா? இது நீங்க பாருங்க தண்ணினா சொல்றீங்க.
எஸ், சில கண்டிஷன்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ கண் வீக்கம் இருக்கு இல்ல ரொம்ப எரிச்சல் இருக்கு அப்படிங்கும்போது கோல்டு வாட்டர் அட்வைஸ் பண்ணுவோம். இல்லட்னா ஆர்டினரி வாட்டர், நாட் ஹாட் வாட்டர்மா. சுடு தண்ணி வந்து கண்ணில் போடுறது பிரச்சனை உண்டாக்கலாம்.
டாக்டர், இப்ப ஷவர்ல பொதுவா குளிக்கிறவங்க கண்ணை அப்படியே திறந்து பண்ணுவாங்க, அதோட அருவி இல்ல குளிக்கிறவங்களுக்கு தலையில தட தட தடன்னு விழுவோம், கண்ணை வேற அதுல பார்த்து நல்லா சுத்தமாகும் அப்படிமாங்க, அது சரியாது
இல்ல? அது வந்து டைரக்டா வந்து எப்பொழுதுமே வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் பண்றது வந்து இட் இல் கிரியேட் அ மெக்கானிக்கல் எஃபெக்ட் ஆஃப் பெயின் ஆன் தி ஐ. திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா புஸ்தகத்தை தூக்கி கண்ணில் போட்டுறாங்க இல்ல கைப்பட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை மூடிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்ணை மூடிடுவோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அறிவியலாம் வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு பார்க்கலான்ற போது அந்த மெக்கானிக்கல் ப்ரெஷர் ஆர் எஃபெக்ட் ஆஃப் தட் டிராப்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் தட் ஃபோர்ஸ் கேன் டேமேஜ் தி ஐ. உயரத்திலிருந்து அந்த ஃபோர்ஸில் விழுகும்போது கண்ணில் அதனாலையும் பாதிப்பு ஜாஸ்தி வரும். ஸோ அதனால சில விஷயங்கள் வந்து பெரியவர்கள் சொன்னால் கூட நமக்கு எது பாதுகாப்போ அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்.
கண்ணுடைய ஆரோக்கியத்தில் யோகாவோட பங்கு என்ன?
யோகாவில் வந்து ஐ எக்ஸசைசஸ்னாக்க மசில்க்கு மட்டும் கொடுக்குறாங்கம்மா, எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மேலே பார்க்க சொல்கிறது, கீழே பார்க்க சொல்கிறது, சைடில் இல்லாட்டினா வளையத்தை சுற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓரளவு வந்து மசில் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இட் வில் பி வெரி குட். முக்கவாசி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவ்வளோ தீர்வு இருக்காது அதில். ஸோ வெளிப்புறமாக வந்து மசில்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா யோகா பயிற்சி தாராளமாக செய்யலாம்.
சோப்பு ஷாம்பு இதெல்லாம் கண்ணில் பட்டா நம்ம என்ன செய்யணும்? சில பேருக்கு ஒரு துளி இந்த பாத்ரூம் கழுவும் போது ஆசிட் பட்டுச்சு, ஆல்கலி பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க. இதெல்லாம் இதை தவிர நீங்க இந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுக்கான தீர்வு என்ன, பாதுகாப்பு நடவடிக்கையும் நீங்க சொல்லிடுங்க.
இது வந்து கெமிக்கல் பர்ன்ஸ்ன்ற கேட்டகரியில் வருமா, கெமிக்கல் இன்ஜுரிஸ் டு தி ஐங்கிற கேட்டகரியில் வருது. நீங்கள் சொல்கிறது சோப்பு அதெல்லாம் கூட மைல்டு தான், அதாவது டைல்யூட்டடாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஏறியும் நம்ம வந்து சுத்த தண்ணியில் கழுவிக்கிட்டே இருந்தோம்னா குறைஞ்சிரும். இன்னும் சீரியஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டை இண்டஸ்ட்ரி இல்லை ஆல்கலைன் இண்டஸ்ட்ரீஸ், இந்த பேட்டரிலாம் செய்வாங்க அந்த கடையில் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஆசிட் பாத்ரூம்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ஆசிட் பர்ன்ஸாக இருக்கலாம் இல்லை ஆல்கலி பர்ன்ஸாக இருக்கலாம். இதில் வந்து எங்களுக்கு வந்து ஆல்கலி பர்ன்ஸ் வந்து இன்னும் பாதகத்தை ஜாஸ்தி உண்டு பண்ணும், பிரச்சனைகள் நிறையா போகலாம். ஏன்னா அந்த அதுக்கு உண்டான தன்மை எப்படின்னா அந்த ஆல்கலி கண்ணில் படும்பொழுது உடனே நாங்கள் க்ளீன் பண்ணலன்னா அது கண்ணுக்குள்ளார அரிச்சிக்கிட்டே போயிடும். ஸோ அதனால் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆசிட் பர்ன்ஸாவது ஓரளவு கட்டுப்படுத்த முடியும், அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து சான்ஸு கம்மி. ஸோ அதனால் எப்பொழுதுமே நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எந்த தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கையில் க்ளவுஸ் கொடுப்பாங்க இல்லாட்டினா ப்ரொடெக்டிவ் காகிள்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்கம்மா. டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணும்போது கூட அவங்க வந்து அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எடுக்கிறது சேஃபர். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஆசிடோ ஆல்கலியோ பட்டுச்சுன்னா அதோடைய பாதிப்புகள் பின்விளைவுகள் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோ அதை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அது கொஞ்சம் கவனமாக இருந்துடுறது நல்லது. பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து ஒரு 15 நிமிஷமாவது ஓடுற தண்ணியிலையோ இல்லை நல்ல தண்ணியிலையோ கழுவிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் நம்ம அந்த ஆசிடோ ஆல்கலியோ வந்து டைல்யூட் பண்ணிவிடும். உடனே மருத்துவரை அணுகி அவங்க வந்து அதுக்குண்டான சிகிச்சை என்னங்கிறது எடுத்துடுறது நல்லது.
இதுக்கு முதலுதவிங்கிறதே அதுதான்.
கண்ணில் எது போனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தண்ணியை போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே 15 நிமிஷம் அதுலயே கிளீன் ஆயிடும், நல்ல சுத்தமான தண்ணியில.
டாக்டர், இப்ப தேசிய நெடுஞ்சாலையில பயணிக்கும் போது இப்ப டிரைவர்ஸ், ட்ரக் டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் இந்த ஹை பீம் லைட்ஸ் எக்ஸ்போஸ் ஆறாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குமா அதனால?
இது அன்றாட பிரச்சனையா இருக்கு. இது வந்து தேசிய நெடுஞ்சாலை மட்டும் இல்ல, இது உள்ளூர் சாலையிலேயே என்ன ஆயிடுதுன்னா முக்காவாசி வாகனங்கள் பாத்தீங்கன்னா ஹை பீம் தான் போட்டுட்டு ஓட்டுறாங்கம்மா. எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல எல்லாம் எப்படின்னாக்கா டார்க் சர்க்கிள் போடுவாங்க, அந்த ஒரு பீம்ல வந்து பாதகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹை பீமுக்கு நம்ம இது போடணும். அது இந்த காலத்தில் நிறைய பேர் பின்பற்றுறது இல்லை. இந்த ஹை பீம்ஸ் போடும்பொழுது கிளேர் ஃபர்ஸ்ட் அடிக்கும், அதில் வந்து கண் கூச்சம் இருக்கும்பொழுது சில பேருக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம் கண்ணில், போலார் கேட்ராக்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்க பார்வை உடனே ஒரு 2 நிமிஷத்தில் குறைஞ்சிரும். முன்னாடி போற பயணியா இருக்கட்டும் இல்ல பின்னாடி வரவங்களா இருக்கட்டும் தெரியாது, திடீர்னு கண்ணு டல் ஆயிடும். அந்த நேரத்துல விபத்து ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குமா? ஒன்று, அவங்க வந்து ப்ரொடெக்டிவ் காகிள்ஸ் மாதிரி இருக்குது, யூவி ப்ரொடெக்ஷனு இல்லை ஆன்டி கிளேர் ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதை போட்டுக்கிட்டு தே கேன் டிரைவ். கூடுமானவரை இதில் வந்து இன்னொருத்தரை நம்ம அனுசரித்து ஹைபீம் போட்டால் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லி நம்ம டிப் டிம்முன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த காலத்தில். அது நம்ம செஞ்சுக்கிட்டு போனோம்னா சக பயணிகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்மா, அதுதான் முக்கியம்.
முன்னெல்லாம் கண்ணுக்கு அழகு சேர்க்கறது பார்த்தீங்கன்னா அஞ்சனம் சொல்கிற சாதாரண கண்மை, வீட்லேயே தயாரிப்பாங்க அதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஐலைனர்னு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ஐலேஷஸ், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஐ மேக்கப், அப்புறம் அங்கே பியர்சிங், கண்ணில் ஐப்ரோஸை குத்திக்கிறாங்க, அப்புறம் கண் லேஷஸ்லையும் குத்திக்கிறாங்க. இதெல்லாம் சரியா?
எனக்கு வந்து ஒரு ஃபார்வர்டில் யூஎஸ்ல அவங்க வந்து இந்த வெள்ளை திரை இருக்கு பார்த்தீங்களாம்மா, அதில் கோல்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கவன ஈர்ப்புக்கு செய்யணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதுவே வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும்னு சொன்னால், சில லைனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜியோடு வராங்க. என்றைக்குமே வீட்டில் செய்கிற மாதிரி நல்லது. ரெண்டாவது பிரச்சனை வந்து இந்த லைனர் போடும்போது யூஸ்வலாக நம்ம எம்ஐ எழுத்துட்டு அந்த வெள்ளை கோடு இருக்கும், அதில் தான் நம்ம யூஸ்வலாக தேய்ப்போம். தேய்க்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய துவாரங்கள் இருக்குது, அது வழியாக வந்து நீர் கசியறதுக்கு உண்டான இந்த கிளான்ஸ்லாம் இருக்குது, அது ஃபுல்லாக அடைச்சிரும். ஸோ எப்பொழுதுமே லைனர் போடும்பொழுது எம்ஐக்கு கீழே போயிட்டுருது, இல்லைன்னா எம்ஐக்கு மேலே போயிடணும், அப்போ வந்து பாதிப்பு குறைவு. ஒன்று. ரெண்டாவது வந்து நைட்டு தூங்கும் பொழுது தயவுசெய்து அந்த லைனர் எல்லாத்தையும் கலைச்சிட்டு நல்ல சுடு தண்ணி வச்சு பஞ்சை வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க வெறும்னா சுத்தம் பண்ணோன்ட்டு, பட் அதெல்லாம் முழுக்கிட்டு உள்ளே போயிடும். அதுக்கு பதிலாக இந்த வெந்நீரில் வந்து காட்டன் யூஸ் பண்ணி படுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா சேஃபர்மா.
வருக வணக்கம் நிகழ்ச்சியில பிரபல கண் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் பி கணேஷ் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், இப்ப இன்டர் டிசிப்ளினரி மெடிசின்ஸ்க்கு இந்த 2014 ஐசிஎம்ஆர் சிஎஸ்ஐஆர் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரிசர்ச்சுக்கு நிறைய உதவி பண்றாங்க. அப்படி வந்து கண்களுக்குன்னு பிரத்யேக ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா பொதுமக்களுக்கு உபயோகமா?
நிறைய ரிசர்ச் இப்போ ஆன்கோயிங்ல இருக்குமா? அதாவது வைட்டமின் ஏ வந்து டிராப்ஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ட்ரை ஐஸு கூட வந்து இப்போ வந்து சில மருந்துகள் வந்து இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குளோரோக்வின் ட்ராப்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் நல்லதுங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி மருந்துகள் வந்து வெளிநாட்டிலேருந்து உற்பத்தி பண்ணி வரதை விட லோக்கலாகவே வந்து இப்போ வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
டாக்டர், இப்போ வந்து கண் மருத்துவத்தில் நீங்கள் நிறைய சேவை செஞ்சுட்டு வரீங்க. இலவசமாக ஏழைகளுக்கு அறுவை சிகிச்சை, அப்புறம் கண் சிகிச்சை, கண்ணாடி வழங்குறது, இந்த மாதிரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
நாங்கள் வந்து கடந்த ஒரு 7 வந்து பிரதி செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் 9:30 12 வரைக்கும்மா ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை செஞ்சுக்கிட்டு வரோம். இதில் வந்து அவங்களுக்கு கண் பொறை இருக்கோ இல்லாட்டினா வந்து கண்ணாடி தேவையோ மிக மலிந்த விலையில் நாங்கள் வந்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். இந்த சேவையில் வந்து ஒரு திருப்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் பண்ண தொண்டில் வந்து திருப்பி நம்ம வந்து சொசைட்டிக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது. எல்லா ஒரு மக்களுக்கும் நம்ம வந்து போய் ரீச் பண்ணணுங்கிறது தான் கோலு. சிகிச்சை முறையாக இருக்கட்டும் இல்லாட்டினா கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சில பேருக்கு.
மக்கள் சேவை, மகேசன் சேவை, தாரக மந்திரமாக அதை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இடத்துல பண்ணுறீங்க டாக்டர்?
ஜெயா கண் மருத்துவமனை மந்தவழியில் இருக்கங்க. பிரதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். யாருக்கு இது தேவைப்படுதோ கட்டாயம் இதை உபயோகப்படுத்திக்கலாமா?
30 இந்த துறையில் இருக்கீங்க டாக்டர், இதில் ஸ்பெஷலைசேஷன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
நான் வந்து மெயினாக வந்து லேசர் கரெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களாம்மா, அதுலேயும் க்ளாக்கோமா ப்ரொசீஜர்ஸ், கேட்ராக்ட், இது மூணுத்துலேயும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 சர்ஜரிஸ்க்கு மேலே பண்ணியிருப்பேன்.
ரீசெண்டாக என்னென்ன வந்திருக்கு புதிய கண்டுபிடிப்புகள் உங்கள் துறையில்?
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்ராக்ட் கூட லேசர் முறையிலேயே செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னா, இன்னும் சில வருஷங்களில் வந்து மனுஷ டச்சே இருக்காது, ஹியூமன் டச்சே இருக்காமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை ரோபாட்டிக் சர்ஜரிஸோ அதெல்லாம் தான் இப்போது நிறையா வரப்போகுது. இப்போ ரெட்டினா டயக்னோஸ்டிக்ஸுக்கும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக சுகருக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து ரிசர்ச்சுக்கு வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்கம்மா. அதே மாதிரி சிகிச்சை முறையாக இருக்கட்டும் அதுலேயுமே வந்து லேசர் முறையில் உபயோகப்படுத்தி கூடுமானவரை இப்போ என்ன இருக்குன்னா ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரிட்டி அதுதான் வந்து நமக்கு முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால முன்ன மாதிரி வந்து பார்வை தெரிஞ்சா போறோன்றது இல்லை, இப்போ வந்து பார்வை துல்லியமா தெரியணுங்கிறாங்க. இப்போ அறுவை சிகிச்சை பண்ணா கூட அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமா தெரியுமோ, ஸோ இட் இஸ் நாட் பிகம் அ கேட்ராக்ட் சர்ஜரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் சர்ஜரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கண்ணாடி இல்லாமே பார்க்கணும் எல்லாருக்கும், அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்தாச்சுமா.
அது யாருக்கெல்லாம் பண்ணலாம், இந்த வயது வரம்பு இருக்கா அந்த பவர் கரெக்ஷன் சர்ஜரி?
இப்போ வந்து நீங்கள் கண்ணாடிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 18 வயசோ 20 வயசுக்கு பிறகு உள்ள நபர்களுக்கு தான் நம்ம பண்ண முடியும். ரெண்டு, நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது பவர் கூடாம இருந்துச்சுன்னா கண்ணுடைய வளர்ச்சி அதுக்கு பிறகு இருக்காதுன்னு அர்த்தம். சோ அவங்கெல்லாம் வந்து லேசர் முறையில திருத்தறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னோட வயதான பேஷண்ட் பாத்தீங்கன்னா, லேசர் கரெக்ஷன் பண்ண பேஷண்ட் வந்து 74 வயசு பாட்டி, பிறவி சிகிச்சை பண்ணிட்டு லென்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறமும் கண்ணாடி வந்திருக்கு அவங்களுக்கு. சோ எனக்கு அது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாங்க. லேசர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதையும் ட்ரீட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை வந்து நம்ம தூர பார்வைக்கு தான் வந்து முக்கால்வாசி கரெக்ஷன் வரும். இந்த கிட்ட பார்வைன்னு சொல்றோம், அதாவது பிரஸ்பயோப்பியா இல்லை இந்த வெள்ளெழுத்து கண்ணாடி சாலேஸ்வரம்னு சொல்றோம்மா, அதுக்கு லேசர் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது வந்து உள்ள சிலியரி மசில்ன்ற ஒரு கண்ணுடைய உறுப்புடைய தன்மை அது. ஸோ அதுக்கு இது வரைக்கும் வந்து வெளிநாட்டிலயுமே வந்து முழுசா வந்து ட்ரீட்மெண்ட் வரலம்மா.
நீங்க கோவிட் சமயத்துல க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில கோவிட் பேஷண்ட்ஸோடயோ மற்ற பேஷண்ட்ஸோடயோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுல நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன? அந்த கோவிடோட தீவிரம் கண்கள் அந்த கருப்பு பூஞ்சையெல்லாம் பாதிச்சதுல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
போன 2 வருஷம் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து இந்த கொரோனானால ஒரு ஒரு ஃபேமிலியிலையும் வந்து பாதிப்பு இருந்திருக்குங்க. அதாவது சில பேர் க்ளோஸாக ரிலேட்டிவ்ஸு இல்லை கூட பிறந்தவங்களே இழந்திருக்காங்க இந்த கொரோனாவில். இதில் வந்து அரசோடைய கடமை வந்து பெரும்பான்மையாக வந்து தடுப்பூசி போடுறதும் நமக்கு பாதுகாப்பு என்னென்ன விதிமுறைகள்லாம் பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அஃபெக்டடாக இல்லையா அப்படிங்கிறத முதல்ல ஆராய்ஞ்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பிபிஇன்னு சொல்லுவோம், ப்ரொடெக்டிவ் கிட்ஸு, அது மூலமாக நாங்கள் வந்து எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இடத்தையுமே வந்து நாங்கள் சுற்றுச்சூழலாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றும் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸோ இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி சில விதிமுறைகள் ஆல் இண்டியா ஆப்தால்மிக் சொசைட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் முறையாக பின்பற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கொரோனா ஃபஸ்ட்டு தாக்கம் வரும்பொழுது கண் பாதிப்பு அவ்வளோ நாங்கள் பார்க்கல, பட் 2வது டெல்டா வேரியண்ட் வரும்பொழுது எங்களுக்கு வந்து கண் பாதிப்பு நிறையா வர ஆரம்பிச்சுது, கன்ஜங்டிவைட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கரும்புஞ்சைன்ற வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த டயபெட்டிக்ஸுக்கும் ஆக்சிஜன் வந்து மெடிக்கல் ஆக்சிஜன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகரும் கண்ட்ரோல் பண்ணி ஈச் டாக்டர்ஸோட ரோல் அதில் வந்து நாங்கள் வந்து கட்டாயம் பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் நர்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் அரசோடைய கடமையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்தியாவில் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கும்பொழுது எங்களுக்கு நடுவில் ஒரு தடுப்பு ஏற்படுத்திக்கிட்டு அதையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஸோ தட் பரவாமல் இருக்கணும், எங்களால் அவங்களுக்கும் பரவக்கூடாது அவங்களால எங்களுக்கும் பரவக்கூடாது, அந்த ஒரு பாதுகாப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு க்ளவுஸு மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு 2 வருஷம் வந்து பெரிய ஒரு டாஸ்க்கு தான். இந்த 3வது வேவுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சில பிரச்சனைகள் வந்து அதாவது இந்த ஹெமரேஜஸ், விட்ரியஸ் ஹெமரேஜ், ரெட்டினல் ஹெமரேஜஸ் அந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் இப்போ வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம்மா. பட் இது வந்து இந்த கொரோனா பீரியடுங்கிறது மருத்துவ சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இதில் வந்து எங்கள் மருத்துவர்கள் சிலர் உயிர் துறந்துருக்காங்க, அதையும் நாங்கள் வந்து இந்த நேரத்தில் தெரிவிக்கணும். இந்த சவாலுக்கு வந்து ஒரு ஒரு மருத்துவருக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமைம்மா.
ரொம்ப நன்றி டாக்டர். இந்த கோவிட் சமயத்துல பணிபுரிந்த அனைத்து மருத்துவர்கள், செவிலியர் இவர்களோட உங்களுக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கண் பிரச்சனைகள், சிகிச்சை முறைகள், நவீன கண்டுபிடிப்புகள், இப்படி பல விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் அழகாகவும் எடுத்து சொன்னீங்க. நிலையம் சார்பாக நன்றி டாக்டர்.
இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை வருக வணக்கம் நிகழ்ச்சியில் கண் மருத்துவர் டாக்டர் பி